வணக்கம் திருமதி சுபிநாந்திவர்மன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நாம் வேலை தேடும் போது கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் பற்றி தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் பல்கலைக்கழகத்தை முடித்துவிட்டு வெளியேறுகின்ற மாணவர்கள் வேலை தேடும் போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் பற்றி பார்ப்போம். இந்த பல்கலைக்கழகத்தை முடித்துவிட்டு தமது முதலாவது வேலையை தேடுபவர்கள் என்னென்ன தேர்வுகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்று முதலில் சொல்லுங்கள்.
இதுல நான் குறிப்பிட வலிக்கிட்டது என்னன்னா, கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெரிய கார்பரேஷன்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், பிக் ஃபோர்னு சொல்லும் அக்கவுண்டிங் ஆர்கனைசேஷன்ஸ், பிடபிள்யூசி, எர்ன்ஸ்ட் அண்ட் யங், அந்த மாதிரி இடங்கள், எல்லாத்தி வோடஃபோன், எல்லாத்தி பெரிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அந்த மாதிரி இடங்கள்ல கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கிறதுக்கு நிறைய தேர்வுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அதில் முதலாவது என்னென்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங். அது வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் உங்களுக்கு இலவசமாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பயிற்சி வந்தீங்கன்னா தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அக்யூரேட்டாக அதை முடிப்பீர்கள். ஏனென்றா அவர்கள் என்னென்று பார்க்கிறார்கள் என்றால், இந்த கேட்டகரியில் இருக்கிறார்கள் எல்லாரையும் பெஞ்ச்மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நீங்கள் அதுல 95%க்கு மேலே, 90%க்கு மேலே எடுத்தா தான் நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வர முடியும் என்று அவர்கள் விடை போடுகின்றார்கள். ஆகவே நீங்கள் எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும் என்று எண்ணுகின்றேன். சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் என்ன, அதுல என்ன என்ன வரும் என்றால், நியூமரசி என்று சொல்றது கணக்கியல், அதாவது நீங்கள் எப்படி நம்பர்ஸை கொண்டு வேலை செய்கிறீர்கள் என்று பார்ப்பார்கள். கணக்க கேள்விகள் வரும், நான் நியூமரசிய கணக்க பொறுத்து தான். ஆகவே அதுல நீங்கள் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களோட லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனை பார்ப்பார்கள். எப்படி நீங்கள் பாசையை விளங்குகின்றீர்கள் என்று பார்ப்பார்கள். அதிலே நாலு இப்போ மல்டிபிள் சாய்ஸாக தான் வரும். அதிலே சற்று வித்தியாசங்களிலே வசனங்கள் வந்து கொண்டிருக்கும். அதை வாசித்து எது சரி என்று நீங்கள் அதில் தேர்வு செய்ய வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு பாசை சரியாக வராவிட்டாலும் அல்லாவிட்டால் நீங்கள் சரளமாக ஆங்கிலத்தில் பதைக்காமல் விட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிலர்களுக்கு இங்கே பிறந்து வளர்ந்தாக்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆகவே எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். மூன்றாவது இது சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங்ல இருக்கிறது லாஜிக் என்றது. என்னென்று நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுவீங்கள், என்னது சரிபுலி என்று பார்ப்பீர்கள் என்றது லாஜிக் என்றதை பார்த்தார்கள். ஆகவே அந்த மூன்றையும் பார்த்து விட்டு உங்களோட பர்சனாலிட்டியும் அவங்க செக் பண்ணுவாங்க. என்ன குவஸ்டன்ஸ் கேட்டு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பார்த்து உங்களோட பர்சனாலிட்டியையும் அதுல வெளிக்கொண்டு வருவார்கள். அதுல எல்லாம் பார்த்து அதுல தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு உங்களை அனுப்புவார்கள். அதையும் பார்த்து விடுவோம். அடுத்ததாக வருவது வீடியோ இன்டர்வியூஸ். ஆகவே என்ன செய்வார்கள் என்றால், உங்களுக்கு 2-3 குவஸ்டன்ஸை அனுப்பி விடுவார்கள் வளமையா இமெயில. அதை பார்த்து விட்டு நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் போன்ல கதைச்சு அதை படம் பிடித்து அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். ஆகவே அதிகமாக கேட்கறது உங்களை பற்றி கூறுங்கள், ஏன் இந்த நிறுவனத்துக்கு வேலை செய்ய விரும்புகிறீர்கள் என்ற மாதிரி குவஸ்டின்ஸுக்கு வைப்பார்கள். ஆகவே நீங்கள் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி கண்ணாடிக்கு முன்னால நல்லா சொல்லி கிறிஸ்பாக 2-3 minutes என்னென்று ஆன்சர் பண்ணுவீங்க என்று ப்ராக்டிஸ் பண்ணி விட்டு தான் நீங்கள் அதை படமாக எடுத்து போட வேண்டும். ஏனென்றால் அதுல போய் யோசிச்சு கொண்டிருந்து அல்லாட்டி வடிவா கண்ணரா பார்க்காம விட்டா உங்களுக்கு வடிவாக அவருடன் தொடர்பு கொள்ள முடியாம போய்விடும். அந்த படம் எடுக்கும் பொழுது நீங்கள் ஸ்மார்ட்டாக இன்டர்வியூக்கு போற மாதிரியே வலிக்கிட்டு இன்டர்வியூல போய் கதைக்கிற மாதிரி அந்த எனர்ஜி லெவல்ஸோட கதைக்கிறது தான் முக்கியம். அந்த ஐ கான்டாக்டையும் அந்த கேமரால நல்லா பதிச்சு வச்சா தான் நீங்கள் அவர்களுடன் பார்த்து வடிவா கதைக்கிறார்கள் என்று அவர்கள் பார்த்து விட்டு உங்களை எடுப்பார்கள். மூன்றாவதாக அசஸ்மெண்ட்ஸ் என்று அதுக்கு பிறகு ஒரு பஞ்ச் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுல என்ன இருக்கும் என்றால், டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நிறைய அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டுது, எதை நீங்கள் எடுத்து என்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்றீங்கள் என்று அந்த குவஸ்டன்ஸ் வரும். ஆகவே அவங்க அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டன்ஸ், எல்லாத்தையும் ஓப்பன் எண்டட் குவஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி அதை அணுகிறீர்கள் என்று பார்த்து நீங்கள் அந்த நிறுவனத்தை ஒத்து போவீர்களா என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். ஆகவே உங்களோட மோரல்ஸ், உங்களோட வேல்யூஸ், அதுகள் எல்லாம் அதுல வரக்கூடியது என்று எனக்கு படுகிறது. டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்த்து நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன்ல ஒத்து போவீர்களா என்று அசஸ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க தேர்ச்சி பெற்று முடிஞ்ச பிறகு ஒரு குரூப் அசஸ்மெண்ட் அதிகமா வைப்பார்கள். ஏனென்றால் ஒரு 10,000 பேரோ 1,000 பேரோ அப்ளை பண்ணியிருந்தால் அதுல இந்த அளவு தேர்வுகளுக்கு பிறகு செலக்ட் பண்ணி ஒரு 50 or 100 பேரை கூப்பிட்டு குரூப் அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அந்த குரூப் அசஸ்மெண்ட்ல என்ன நடக்கும் என்றா திருப்பி அந்த நீங்கள் வீடியோல நீங்கள் உங்களை பற்றி சொன்னீங்களே அது மாதிரி குரூப்புக்கு முன்னால உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களோட பேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி கதைக்க வந்து அதே பப்ளிக் ஸ்பீக்கிங்கையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அதை விட உங்களுக்கு டீம் இவெண்ட்ஸ் வந்து டீமோட சேர்ந்து என்னென்று நீங்கள் ஒத்து போறீர்கள் என்று பார்ப்பார்கள். கணவர் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு கொண்டிருப்பார்கள் போட்டி மாதிரி. அப்ப நீங்கள் அந்த டீம் இவெண்ட்ஸ்ல என்னென்று கதைக்கிறீர்கள், சில ஆக்கள் கதைக்காம இருப்பார்கள், தங்களோட ஒப்பீனியன்ஸை முன்வைக்காம இருப்பார்கள், அப்படிப்பட்ட ஆக்களுக்கே மறுக்க மாட்டார்கள். அதை விட அதுக்கு எதிர்மாறாக இருக்கிறவர்கள் நுவையை கதைச்சு கொண்டு போய் மற்றவர்கள் கதைக்காம டொமினியரிங்க இருக்கிற ஆக்களையும் எடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்கள் இதுல பெட்டர் டு பி யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ புட் ஃபார்வர்ட் யுவர் பாயிண்ட்ஸ் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர், அப்படியான ஆக்களை தான் எடுக்கிறதுக்கு அவங்கள் முன் வருவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தா திடீரென்று நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஓபன் ஆயிட்டா போட்டு அனுப்பி போட்டு இருக்கிற வேலை இல்லை. எவ்வளவோ தேர்வுகளுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டுதான் இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி என்றால் தான் உங்களுக்கு அதுல ஒரு சான்ஸ் இருக்கும்.
சரி, நிறைவாக முதலாவது வேலையை தேடுகின்ற இளைய சமுதாயம் அல்லது இளைஞர்கள் எவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள்.
முதலாவது வேலை எடுப்பதென்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னத்தை பார்ப்பது எதை பார்ப்பது என்று கொஞ்சம் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். ஆகவே அதுல கொஞ்சம் நாங்கள் கவனித்து கொண்டால் என்னென்ன பார்க்கறது தெரிந்து கொண்டால் என்ன ஜாப்ஸ் டார்கெட் பண்ணணும் எப்படி டார்கெட் பண்ணணும் என்று உங்களுக்கு தெரிய வரும். முதலாவதாக ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அனுப்பியிருப்பாங்க ஒரு ஜாப்பை பற்றி. அப்ப நீங்கள் யூனிவர்சிட்டில இருந்து வெளிக்கிட்டு வந்தபடியால் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதுல என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்கும். ஆகவே த பெஸ்ட் வே டு கோ அபவுட் இட் இஸ் உங்களோட நெட்ஒர்க்ல யாராவது இந்த ஜாபை செய்தார்களோ அவர்களுடன் இருந்து என்ன செய்கிறார்கள், என்ன அவர்களுக்கு விருப்பம், என்ன கஷ்டமா இருக்கிறது, என்னென்ன செய்வார்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டா அந்த ஜாப் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் முன் வைக்கலாம் என்றெல்லாம் அறிஞ்சு கொள்வீங்கள். ஆகவே அது முக்கியமானது ஒன்று, நீங்கள் அப்ளை பண்ற ஜாப் என்ன மாதிரி என்று நீங்கள் அறிஞ்சு கொள்றது. ரெண்டாவதாக நீங்கள் யூனிவர்சிட்டியில இருக்கக்குள்ள என்ன ப்ரொஜெக்ட்ஸ், என்ன ஸ்கில்ஸ், என்ன ஸ்ட்ரென்த்ஸ் அண்டு உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். என்ன பாடங்கள் நீங்கள் நல்லா செய்வீங்கள், என்ன ப்ரொஜெக்ட் ஈஸியா இருந்தது, அது எல்லாத்தையும் குறிச்சு கொள்ளுங்கோ. அதோட என்ன டெக்னாலஜி உங்களுக்கு பாவிக்கணும் எல்லா வரும் அது எல்லாம் குறிச்சு கொண்டு வச்சிருந்தீங்கன்னா ஜாப்ஸ் வரையலாம். அது எல்லாம் போடுற ஜாப்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்றது. அப்ப உங்களுக்கு காம்பிடென்டா இருக்கும், உங்களுக்கு செய்யலுமென்ற ஒரு துணிவும் வரும். மூன்றாவதாக என்ன இண்டஸ்ட்ரியில அந்த ஜாப் இருக்குன்னு அறிய வேண்டும். உங்க சிலாக்களுக்கும் முதலே விருப்பமா இருக்கும் சில இண்டஸ்ட்ரீஸ்ல போய் வேலை செய்யறதுக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் என்வாரன்மெண்ட்ல சரியான பர்சனா இருந்தா என்வாரன்மெண்டல் ஜாப் தான் வேணும், ஆகவே அந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணும்னு நீங்க தீர்மானிச்சிருப்பீங்க. சிலாக்களுக்கு இண்டஸ்ட்ரி என்ன மாதிரின்னு தெரியாது, கொஞ்சம் விசாரிக்க வேண்டி வர வேணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருந்தா யாராவது வேலை செய்யறார்கள், அதுல என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி அவை வேலையை செய்வார்கள் என்று அறிந்தால் இண்டஸ்ட்ரியில என்னென்ன வழக்கத்துல இருக்க வேண்டும் அறிஞ்சு கொண்டீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இது முக்கியமா இருக்கிறதா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்ய தொடங்கினீங்கள் என்றால் சேர்ந்து கரியர்ல போய்கொண்டிருக்கப்பல அவங்க சொல்லுவாங்க இந்த ரெக்ரூட்டர்ஸ் மாரிங் மேனேஜர்ஸும் இந்த இண்டஸ்ட்ரி தான் இந்த ஆளுக்கு தெரியும், ஆகவே இந்த இண்டஸ்ட்ரியில தான் நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம் இந்த ஆளுங்க. ஆகவே தட்ஸ் வாட் தே கால் பிஜன் ஹோல்ட். நீங்க விருப்பம் என்றாலும் வேற இண்டஸ்ட்ரிக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆகவே அதை மனதில கொண்டு கவனமாக இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்றது நல்லது. டியூரிங் யுவர் கரியர் ஆல்சோ சேஞ்சிங் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் குட். ஏனென்றால் நீங்கள் வெவ்வேறு இடங்களிலே உங்களை வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கலாம். நாலாவதாக கல்ச்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் சில இடங்கள்ல போனா நீங்கள் நல்லா படித்து மற்றவர்கள் உங்களை நல்லா ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சில கம்பெனிஸ்ல அப்படி இருக்காது, எல்லாரும் பொலிட்டிக்கலா இருப்பினும் எல்லாரும் மலையாள கூட சொல்லி கொண்டிருப்பார்கள், அப்படியான இடங்களை வேலை செய்தால் உங்களுக்குமே வாழ்க்கை வறுத்து விடும். ஆகவே அப்படியான இடங்களை தவித்துக் கொள்வது முக்கியமா இருக்கும். ஆகவே என்ன மாதிரி இடங்களுக்கு அப்ளை பண்ணக்குள்ள அந்த இடங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கல்ச்சர் இருக்குன்னு அறிகிறது முக்கியம். ஐந்தாவதாக, சைஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பெரிய இடங்கள்ல போய் வேலை செய்தீங்கன்னா ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்து அதுல நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக மட்டும் அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்களே, இந்த எல்லாத்தையும் செய்யறதுக்கு விட மாட்டாங்க. யூ ஓன்லி ஸ்பெஷலைஸ் இன் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் த ஜாப், நாட் எவ்ரி திங். ஏனென்றா அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி தான் முக்கியம். சின்ன இடங்கள்ல வேலை செய்தீங்கன்னா ஆக்கள் இல்லாதபடியா உங்களை எல்லாத்துலயும் வேலை செய்ய விடுவாங்க. ஆகவே நீங்கள் எல்லாத்தையும் கற்று தெளிந்து கொண்டிருப்பீங்கள், எல்லாரையும் தெரியும், எல்லாரோடையும் ஒத்து போ கொண்டு இருக்கலாம். பெரிய இடங்கள்லாம் அதேபடி எல்லாரையும் தெரியவும் பார்த்துட்டு நீங்க கொடுத்த வேலையை நல்லா செய்ய பழகி இருப்பீங்கள். ஆனா அதோட யூஸ்வலி நல்ல பெர்க்ஸும் பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஆகவே உங்களுக்கு என்ன விருப்பம் வேண்டும் முதலே தீர்மானிச்சு கொண்டு அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்றது முக்கியம். கடைசியாக, நீங்கள் யூனிவர்சிட்டியை முடிச்ச உடனே காசு உழைக்க வேண்டும்ன்ற ஒரு அவா இருக்கும். ஆனால் சிலவில காசு கூடிய வேலைகள்ல நீங்கள் முன்னேற்றத்தை கண்டு கொள்ள மாட்டீர்கள் என்ற எனது ஒரு அபிப்பிராயம். என்ற அவர்கள் ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த காசை கூட்ட கொடுத்து உங்களை யூனிவர்சிட்டி இருந்து எடுக்கிறார்கள். என்ன ரெப்பட்டிவிட்டி ஜாப்ஸ் இருக்கும். ஆனா சம் ஜாப்ஸ் காசு குறைய இருந்தாலும் பணம் குறைய இருந்தாலும் நிறைய ஒரு அனுபவத்தை கொடுத்தார்கள், நிறைய நிறைய வேலையில கற்று கொடுக்கக்கூடிய அப்படியான வேலையில எடுத்தீங்க என்றால் கொஞ்ச காலத்திலேயே நீங்கள் நிறைய படிச்சு உடனே ப்ரமோஷன் எடுத்து முதல் இருந்த வேலையை விட முன்னேறி விடுவீர்கள் விரைவாக. ஆகவே இப்படியான எல்லாத்தையும் கவனித்து கொண்டு நீங்கள் செய்வது, வேலையை தேட தொடங்குவது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.
மிக நன்றி சுபிநந்திவர்மன் அவர்களே. பல்கலைக்கழக படிப்பை முடித்துவிட்டு வெளியேறுகின்றவர்கள் தமது முதலாவது வேலையை தேடும்போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் பற்றி விளக்கினீர்கள். நமது அடுத்த நிகழ்ச்சியில் உள்ளக பயிற்சி இன்டர்ன்ஷிப் அதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் வேணுகா.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.